தவக்காலம் ஐந்தாம் ஞாயிறு ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, குணமாக்க முடியாத ஒரு நோயுடன் பிறந்த ஜெரமியின் உடலும் மனமும் வளர்ச்சியில் குன்றியிருந்தன. அவனது வாழ்நாட்கள் எண்ணப்பட்டிருந்தன. 12 வயதான ஜெரமி 6 வயது குழந்தைகளுடன் படித்து வந்தான். வகுப்பு நடக்கும்போது சில நேரங்களில் கத்துவான். அபூர்வமாக ஒரு சில நேரங்களில் அவன் மிக தெளிவாக பேசுவான். உடலின் பல இயற்கை செயல்பாடுகளை அவனால் கட்டுப்படுத்த இயலாததால் வகுப்பில் சங்கடமான சூழல்கள் எழுந்தன. வகுப்பின் ஆசிரியர் டோரிஸ் அவர்கள் பொறுமை இழந்தார். ஜெரமியின் பெற்றோரை பள்ளிக்கு அழைத்து அவர்கள் மகனை ஒரு சிறப்பு பள்ளியில் சேர்க்கும்படி அவர் கூறியபோது அவர்கள் இருவரும் கண்கலங்கி நின்றனர். அவர்கள் வாழ்ந்த பகுதியில் சிறப்பு பள்ளிகள் ஏதும் இல்லை என்றும், ஜெரமிக்கு அந்த பள்ளி மிகவும் பழகி போய்விட்டதால் அவனை அங்கிருந்து வேறு பள்ளிக்கு மாற்றுவது அவனை மிகவும் பாதிக்கும் என்றும் கூறி ஆசிரியரிடம் அவர்கள் விண்ணப்பித்தனர். அவர்கள் அனுபவிக்கும் துன்பங்களைக் கண்ட டாரிஸ் அரைகுறை மனதோடு இணங்கினார்.
உயிர்ப்பு திருநாள் நெருங்கி வந்தது. ஆசிரியர் டோரிஸ் அவர்கள் இயேசுவின் மரணம், உயிர்ப்பு ஆகியவற்றை குழந்தைகளுக்கு விளக்கிக் கூறினார். பின்னர் வகுப்பில் இருந்த 19 குழந்தைகளிடமும் ஆளுக்கு ஒரு பிளாஸ்டிக் முட்டையை கொடுத்தார். புது வாழ்வை குறிக்கும் ஏதாவது ஓர் அடையாளத்தை அந்த முட்டையில் போட்டுக்கொண்டு வர வேண்டும் என்று கூறினார். குழந்தைகள் அனைவரும் மகிழ்வுடன் பிளாஸ்டிக் முட்டையை பெற்றுக்கொண்டனர். ஜெரமி பிளாஸ்டிக் முட்டையை வாங்கிய போது ஒன்றும் பேசவில்லை. தான் சொன்னது அவனுக்கு விளங்கியிருக்குமா என்று ஆசிரியர் குழம்பி நின்றார். அடுத்த நாள் ஆசிரியர் வகுப்பிற்கு வந்ததும் அவரது மேஜை மீது 19 முட்டைகள் வைக்கப்பட்டிருந்தன. அவர் முதல் முட்டையை எடுத்து பார்த்தபோது அதில் ஒரு சின்ன பூ வைக்கப்பட்டிருந்தது. புது வாழ்வுக்கு பூத்திருக்கும் மலர் ஓர் அழகிய அடையாளம் என்று கூறிய ஆசிரியர் அந்த முட்டையை கொண்டு வந்த சிறுமியை பாராட்டினார். அடுத்த முட்டைக்குள் ஒரு பிளாஸ்டிக் வண்ணத்து பூச்சி இருந்தது. கூட்டு புழுவிலிருந்து வெளியேறும் வண்ணத்து பூச்சி புது வாழ்வுக்கு தகுந்த அடையாளம் என்று ஆசிரியர் அடுத்த சிறுமியை பாராட்டினார்.
3வது முட்டையை எடுத்த ஆசிரியர் திகைத்து நின்றார். அந்த முட்டையில் எதுவும் இல்லை, காலியாக இருந்தது. அதை கொணர்ந்தது ஜெரமியாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஆசிரியர் கணித்தார். தான் சொன்னதை ஜெரமி சரியாக புரிந்து கொள்ளாததால் அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று எண்ணி ஆசிரியர் டாரிஸ் அந்த முட்டையை ஒதுக்கி வைத்துவிட்டு அடுத்ததை எடுக்கச் சென்றார். அப்போது ஜெரமி கையை உயர்த்தி, மிஸ், என்னுடைய முட்டையை பற்றி நீங்கள் எதுவும் சொல்லவில்லையே என்று கேட்டான். ஜெரமி, உன் முட்டையில் எதுவுமே இல்லையே, என்ன சொல்வது என்று ஆசிரியர் கேட்டார். மிஸ், இயேசுவின் கல்லறை காலியாகத்தானே இருந்தது என்று சிறுவன் ஜெரமி சொன்னதும் ஆசிரியர் அதிர்ந்து நின்றார். வகுப்பில் அமைதி நிலவியது. ஜெரமி தொடர்ந்து, இயேசு கொல்லப்பட்டார், ஆனால் அவரது தந்தை அவரை உயிர்ப்பித்தார், எனவே கல்லறை காலியானது என்று தெளிவாக கூறினான். ஆசிரியர் டாரிஸின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. 3 சென்று சிறுவன் ஜெரமி இறைவனடி சேர்ந்தான். அவனை வைத்திருந்த அந்த பெட்டிக்கு மேல் 19 முட்டைகள் வைக்கப்பட்டிருந்தன. அவை அனைத்தும் ஒன்றுமில்லாமல் காலியாக இருந்தன.
அன்பு நெஞ்சங்களே, உயிர்ப்பு திருநாளை நெருங்கி வந்துள்ளோம். இவ்வேளையில் கல்லறை காலியாகும், நமது வாழ்வு தொடரும் என்பதை நமக்கு நினைவுறுத்தும் ஒரு நற்செய்தியை இன்று நாம் கேட்கின்றோம். இயேசு லாசரை கல்லறையிலிருந்து உயிருடன் எழுப்பும் புதுமையை இன்று நற்செய்தியாக வாசிக்கின்றோம். இந்நிகழ்ச்சி வழியாக ஓர் இறையியல் பாடம் நமக்கு வழங்கப்படுகின்றது.
வாழ்வும் வழியும் உண்மை ஒளியும் எந்த தலைவன் இயேசுவே. வாழ்வும் வழியும் உண்மை ஒளியும் எந்த தலைவன் இயேசுவே.
அன்பு நெஞ்சங்களே, லாசரை உயிர்ப்பிக்கும் புதுமை இயேசு ஆற்றிய புதுமைகளிலேயே மிக புகழ்பெற்ற புதுமையாக கருதப்படுகின்றது. இறந்த ஒருவரின் ஆன்மா அவருடன் கல்லறையில் 3 இருக்கும். 3வது அந்த ஆன்மா உடலிலிருந்து நிரந்தரமாக பிரிந்துவிடும். அதன் பின்னர் அந்த உடல் அழுகி போக, அழிந்து போக ஆரம்பிக்கும். இதுவே யூதர்கள் மத்தியில் நிலவி வந்த நம்பிக்கை. லாசர் இறந்து 4 ஆகிவிட்டன. எனவே அவரது உடல் அழிய ஆரம்பித்திருக்கும். அந்நேரத்தில் இயேசு அங்கு வந்து சேர்ந்தார். தாமதமாக வந்த இயேசுவைக் கண்டு மார்த்தா, மரியா என்ற 2 சகோதரிகளும், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்ற தங்கள் ஆதங்கத்தையும் ஏக்கத்தையும் சொல்கின்றனர்.
அன்பு இதயங்களே, வாழ்வின் இக்கட்டான சூழல்களில் இறைவன் தாமதிப்பதாக எத்தனை முறை நாம் உணர்ந்திருக்கின்றோம். எதிர்பார்க்கும் நேரத்தில், எதிர்பார்க்கும் விதத்தில், எதிர்பார்க்கும் இடத்தில் கடவுள் வருவதில்லை. எதிர்பாராத வகையில் நம் வாழ்வில் நுழைவதுதான் கடவுளின் அழகு. தாமதமாய் வந்த இயேசுவிடம் தன் ஆதங்கத்தை கூறிய மார்த்தா உடனேயே இயேசுவின் மீது தாம் கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையையும் எடுத்துரைத்தார். மார்த்தாவின் இந்த நம்பிக்கை அறிக்கை அவருக்கு பின் வந்த பலருக்கு வழிகாட்டியுள்ளது.
அன்பு நெஞ்சங்களே, இயேசு லாசரை கல்லறையிலிருந்து எழுப்பிய இந்த புதுமை ஒவ்வொரு நாளும் செத்து பிழைத்த ஆதி கிறிஸ்தவர்களது நம்பிக்கையை வளர்ப்பதற்கு பெரிதும் உதவியது என்று விவிலிய ஆய்வாளர்களும் திரு அவை வரலாற்று அறிஞர்களும் சொல்கின்றனர். ஆதி கிறிஸ்தவர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளை நாம் அறிவோம். அடுத்த நாள், அடுத்த மணி நேரம் உயிருடன் இருப்போமா என்ற கேள்வி இவர்கள் கழுத்தை சுற்றி கொண்ட ஒரு கருநாகத்தைப் போல் எப்போதும் இவர்களை நெருக்கிக் கொண்டே இருந்தது. இறந்து புதையுண்ட தங்களையும் தங்கள் திரு அவையையும் இறைவன் உயிருடன் வெளியே கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையை வளர்க்க இயேசு லாசரை உயிருடன் கொணர்ந்த புதுமை உதவியது.
என தர்ம அன்புள்ளங்களை, உயிரற்ற பிணமோ உருவும் உணர்வும் அற்ற களிமண்ணோ எதுவாக இருந்தாலும் கடவுள் கைப்பட்டால் புதுமைகளாக உயிர் பெறும். ஆனால் இந்த புதுமையை நிகழ்த்த கடவுள் நம் ஒத்துழைப்பை விரும்புகின்றார். இப்போது கூட, அதாவது நம்பிக்கையற்ற இந்த சூழலிலும் கூட, நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்று மார்த்தா கூறிய அந்த நம்பிக்கை வரிகளில் இந்த ஒத்துழைப்பு ஆரம்பமானது. இயேசு இதே நம்பிக்கையை, ஒத்துழைப்பை லாசர் கல்லறையை சுற்றி நின்றவர்களிடமும் உருவாக்க நினைத்தார். எனவே அவர் மூன்று கட்டளைகள் இடுகின்றார். முதல் கட்டளை அங்கிருந்த யூதர்களுக்கு,
கல்லறை வாயிலை மூடியிருக்கும் கல்லை அகற்றுங்கள். இது இயேசு வழங்கிய முதல் கட்டளை. கல்லே அகன்றுபோ என்று இயேசு சொல்லியிருந்தால், ஏன் நினைத்திருந்தாலே போதும், அந்த கல் தானாகவே அகன்று போயிருக்கும். இயேசு தன் வல்லமையால் கல்லறையின் கல்லை அகற்றியிருந்தால் சூழ நின்றிருந்தவர்கள் அவரை இன்னும் அதிகம் நம்பியிருப்பார்கள். இந்த புதுமைக்கு இன்னும் அதிக மெருகு கூடியிருக்கும். இப்படி எண்ணத் தோன்றுகின்றது நமக்கு.
இயேசுவின் எண்ணங்களுக்கும் நமது எண்ணங்களுக்கும் அதுதான் வேறுபாடு. அன்பர்களே, தன் கடவுள் தன்மையை காட்சி பொருளாக்கி மக்களை வியப்பில் ஆழ்த்துவதற்கு இயேசு புதுமைகள் செய்யவில்லை. புதுமைகளின் வழியே மக்களின் வாழ்வில் மாற்றங்களை உண்டாக்க வேண்டும் என்பதே அவரது எண்ணம். அந்த கல்லறையை சுற்றி நின்றவர்கள் நான்காம் நாளில் ஒன்றும் நடக்காது என்ற அவநம்பிக்கையோடு அங்கு வந்தவர்கள். இயேசு அவர்களது அவநம்பிக்கையை உடைக்க விரும்பினார். நான்கு நாட்கள் என்ன, 4000 ஆண்டுகள் ஆனாலும் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்பதை அவர்களுக்கு உணர்த்தவே இயேசு விரும்பினார்.
அன்பு நெஞ்சங்களே, கல்லறையை மூடியிருந்த கல்லை நகர்த்துவதில் மற்றொரு பிரச்சனை இருந்தது. அதை மார்த்தா நேரடியாகவே இயேசுவிடம் கூறுகின்றார். 4 நாட்கள் ஆகிவிட்டன, நாற்றம் எடுக்குமே என்ற பிரச்சனை. மார்த்தா இறந்த காலத்தில் வாழ்ந்தார். இயேசு அவரை நிகழ்காலத்திற்கு, எதிர்காலத்திற்கு அழைத்தார். இறந்த காலம் அழிந்து அழுகி நாற்றம் எடுக்கும், அங்கேயே இருப்பது நல்லதல்ல. அந்த இறந்த காலத்தை மூடியிருப்பது பெரும் கல்லானாலும் மலையே ஆனாலும் அதை அகற்றி அடுத்த அடி எடுத்து வைக்க இயேசு அழைக்கின்றார்.
அன்பு நெஞ்சங்களே, இயேசு கொடுத்த இரண்டாவது கட்டளை லாசருக்கு, லாசரே வெளியே வா என்பது இயேசு கொடுத்த கட்டளை. இறந்த பிணமாக கட்டுண்டு கிடந்த லாசர் இயேசுவின் குரலை கேட்டு கட்டுகளோடு வெளியே வந்தார். எல்லாம் முடிந்துவிட்டது, அழிந்துவிட்டது என்று புதைக்கப்பட்டுள்ள நம் கனவுகளும் கடவுளின் குரல் கேட்டால் மீண்டும் உயிர் பெறும். அன்பு இதயங்களே, இறைவனின் குரல் கேட்டும் கல்லறைகளில் தங்களையே மூடிக்கொள்ளும் பலரை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்ப்போம். அல்லது நம்மை நாமே இவ்விதம் புதைத்து கொண்ட நேரங்களை நினைத்து பார்ப்போம்.
புகழ்பெற்ற ரோமைய கவிஞர் வெர்ஜில் அவர்கள் ஓர் அரசரை பற்றி கூறும் கதை இது. கொஞ்சம் அருவறுப்பூட்டும் கதையென்றாலும் சொல்லியாக வேண்டும். ஏனெனில் இங்கு ஒரு நல்ல பாடம் நமக்காக காத்திருக்கின்றது. இந்த அரசர் பல பயங்கரமான சித்திரவதைகளை கண்டுபிடித்தவர். அந்த சித்திரவதைகளில் ஒன்று இது. மரண தண்டனை பெற்ற குற்றவாளியை ஒரு பிணத்தோடு கட்டிவிடுவார்கள். அதுவும் முகத்துக்கு நேர் முகம் வைத்து குற்றவாளியையும் பிணத்தையும் கட்டி ஓர் இருண்ட குகையில் தள்ளிவிடுவார்கள். குற்றவாளி அந்த பிணத்தோடு தன் எஞ்சிய வாழ்நாட்களை கழிக்க வேண்டும். இதற்கு மேல் இத்தண்டனையை விவரிப்பது நல்லதல்ல.
அதிர்ச்சியூட்டும் அருவறுப்பூட்டும் இந்த சித்திரவதையை அன்புள்ளங்களே நம்மில் பலர் நமக்கே கொடுத்துக் கொள்கின்றோம். இறந்த காலம் பழைய காயங்கள் என்ற பிணங்களை சுமந்து வாழும் எத்தனை பேரை நாம் அறிவோம், அல்லது எத்தனை முறை இதுபோல பிணங்களோடு இருளில் நாம் வாழ்ந்திருக்கின்றோம். நாமாகவே நமக்கு விதித்து கொண்ட இந்த சித்திரவதைகளிலிருந்து, இந்த இருளான கல்லறைகளிலிருந்து வெளியே வாருங்கள் என்று இயேசு இன்றைய நற்செய்தி வழியாக நம்மை அழைக்கின்றார்.
அன்பு நெஞ்சங்களே, வெளியே வரும் லாசரை கண்டதும் இயேசு மீண்டும் மக்களுக்கு தரும் மூன்றாவது கட்டளை, கட்டுகளை அவிழ்த்து அவனை போகவிடுங்கள். உயிர் பெற்று வந்துள்ள லாசரால் தன் கட்டுக்களை தானே அவிழ்த்து கொள்ள முடியாது. அந்த நல்ல காரியத்தை அவரை சுற்றி இருப்பவர்களே செய்ய முடியும். நடை பிணங்களாக வாழும் பலரை நாம் பார்த்திருக்கின்றோம். அந்நிலையில் நாமும் அவ்வப்போது இருந்திருக்கின்றோம். இந்த நடைபிணங்களை கட்டியிருக்கும் கட்டுகளை அவிழ்க்க இறைவன் நமக்கு கட்டளையிடுகின்றார்.
அன்பு இதயங்களே, கருவில் வளரும் குழந்தைக்கு கல்லறை கட்டும் முயற்சிகளில் துவங்கி உலகில் இன்று பல வழிகளில் கல்லறைகளை உருவாக்கி வரும் நிகழ்வுகள் நமது நம்பிக்கையை நொறுக்கி விடுகின்றன. நம்பிக்கை குலைக்கும் செய்திகளை ஒவ்வொரு நாளும் கேட்பதாலும், நம் கடந்த கால காயங்களை ஆற்ற முடியாத தவிப்பினாலும், நாம் கசப்பிலும் வெறுப்பிலும் நம்மையே புதைத்துக் கொள்ள விரும்புகின்றோம். அன்பு இதயங்களே, நமக்கு நாமே உருவாக்கிக் கொள்ளும் கல்லறைகளில் சுகம் காண விளையும் நம்மை இறைவன் வெளிக்கொணர வேண்டும் என்று மன்றாடுவோம். கல்லறைகளை விட்டு வெளியேறும் பலரது கட்டுகளை அவிழ்த்து அவர்களை விடுவிக்கும் பணியில் இன்னும் ஆர்வமாய் நாம் ஈடுபடவும் இறை அருளை இறைஞ்சுவோம்.
அன்பின் ஆழம் இயேசுவே, உறவின் பாலம் இயேசுவே, நண்பனுக்காக உயிரை கொடுக்கும் நட்பின் இலக்கணம் இயேசுவே, தரணி வாழ தன்னை தந்த தியாக தீபம் இயேசுவே, தியாக தீபம் இயேசுவே, வாழ்வும் வழியும் உண்மை ஒளியும் எந்த தலைவன் இயேசுவே, உயிரில் கலந்து என்னில் நினைத்து உயர்வு தருபவர் இயேசுவே. வாழ்வும் வழியும் உண்மை ஒளியும் எந்த தலைவன்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.